தேடல் ஓமைகள் ஒரு அறிமுகம் பகுதி இரண்டு.
எனதருமை அன்புள்ளங்களே, இந்த புத்தாண்டின் முதல் விவிலிய தேடலாக சென்ற வாரம் இயேசுவின் உவமைகள் என்ற புது முயற்சியை ஆரம்பித்தோம். கதைகளுக்கு உவமைகளுக்கு உள்ள சக்தியை பற்றி சென்ற விவிலிய தேடலில் சிந்திக்க ஆரம்பித்தோம். இன்று தொடர்கின்றோம். அண்மையில் என் மனதில் பதிந்த இரு சிறு உவமைகளுடன் இன்றைய தேடலை நாம் ஆரம்பிக்கின்றோம்.
பள்ளியிலிருந்து திரும்பி வரும் சிறுவன் தன் தாயை கட்டி அணைக்க ஓடுகின்றான். அவர்கள் வாழும் அடுக்குமாடி கட்டிடத்தின் காவலாளி அந்நேரம் அங்கு வந்து அம்மாவை அணைப்பதற்கு இது நேரமல்ல என்று சிறுவனை தடுக்கின்றார்.
இந்த வரிகள் கடந்த இரு மாதங்களாக என் மனதில் மீண்டும் மீண்டும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நோ ஒன் ஷுட் ஸ்டாண்ட் பிட்வீன் யூ அண்ட் காட், அதாவது உனக்கும் கடவுளுக்கும் இடையே யாரும் குறுக்கிடக்கூடாது என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை நவம்பர் மாதம் ஓர் இந்திய செய்தித்தாளில் வெளியானது. விக்ரம் பாட் என்ற திரைப்பட கலைஞர் எழுதிய இந்த கட்டுரையில் மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே வளரக்கூடிய வளர வேண்டிய உறவை பற்றி அழகாக கூறியுள்ளார். கடவுளை சந்திக்கச் செல்லும் மனிதர்களுக்கு தடையாக இருப்பவர்கள் ஆலயங்களில் இருக்கும் குருக்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்தை வலியுறுத்தவே அவர் அம்மா, மகன், காவலாளி என்ற அந்த உவமையை பயன்படுத்தியுள்ளார். கடவுளை சந்திக்கச் செல்வோரை வரிசையில் நிறுத்தும் விதிமுறைகள், பணமிருந்தால் வரிசைகள் தேவையில்லை என்ற விதிவிலக்கு என்று கோவில்களில் காணப்படும் குறைகளை இந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். விக்ரம் பாட் கூறிய அத்தனை கருத்துக்களும் என் மனதில் பதிந்தனவா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவர் பயன்படுத்தியுள்ள அம்மா, மகன், காவலாளி என்ற இந்த உருவகம் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. இதேபோல் வருடத்தின் இறுதி நாட்களில் என் மனதில் பதிந்த மற்றொரு உருவகம்,
காட்டின் ஏதோ ஒரு மூலையில் கீழே விழும் ஒரு மரம் பெரும் சப்தத்தை எழுப்புகின்றது. ஆனால் அதே நேரம் காட்டில் பல்லாயிரம் மரங்கள் ஒவ்வொரு நாளும் சப்தமேதுமின்றி அமைதியாக வளர்ந்து வருகின்றன.
அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் கடந்து செல்லும் ஆண்டை திருப்பி பார்க்கும் பழக்கம் ஊடகங்களுக்கு உண்டு. அவ்விதம் திருப்பி பார்க்கும் ஊடகங்கள் துயர நிகழ்வுகளையே அதிகம் பேசுகின்றன. ஒரு துயர நிகழ்வு நடைபெறும் வேளையில் ஓராயிரம் நல்ல நிகழ்வுகளும் உலகில் நடக்கத்தான் செய்கின்றன. நல்ல நிகழ்வுகள் ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதில்லை, துயர நிகழ்வுகளே அதிக சப்தத்தை உருவாக்குகின்றன. இந்த கருத்தை மனதில் பதிக்க, காட்டில் ஆயிரமாயிரம் மரங்கள் அமைதியாக வளரும்போது விழுகின்ற ஒரு மரம் அதிக சப்தத்தை உருவாக்குகின்றது என்ற உருவகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, ஆலய வழிமுறைகள் என்ற பெயரில் அங்குள்ள குருக்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே குறுக்கிடக்கூடாது என்பது அழகிய ஓர் உண்மை. அதேபோல் உலகில் ஆயிரம் நல்லவைகள் நடந்தாலும் ஒரு சில தீயவைகளையே ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றன என்பதும் நடைமுறை உண்மை. இந்த இரு உண்மைகளையும் நேரடியாக சொல்வதை விட உருவகங்கள் வழியே சொல்வதால் இந்த உண்மைகள் நம்மை ஆழமாக சென்று அடைகின்றன. அன்பு நெஞ்சங்களே, உவமைகள் உருவகங்கள் வழியே சொல்லப்படும் உண்மைகளை உலகம் வரவேற்கும் என்பதை கூற யூத பாரம்பரியத்தில் கதை ஒன்று உண்டு. நான் இப்போது கதை என்ற வார்த்தையை சொன்னதும் நம்மில் பலரது கவனம் இன்னும் சிறிது கூர்மை பெற்றிருக்கும், இல்லையா? கதைகளுக்கே உரிய சக்தி இது அன்பர்களே. இதோ அந்த யூத கதை.
ஓமைகளுக்கு ஏன் இவ்வளவு சக்தி உள்ளது என்று யூத குரு மேஜித்திடம் அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். இக்கேள்விக்கு ஓர் ஓமை வழியாக விளக்கம் தருகின்றேன் என்று குரு மேஜித் தொடர்ந்தார். உலகில் உண்மை பிறந்தது. பிறந்தது முதல் அது ஆடை எதுவும் அணியாமல் பிறந்த மேனியாய் உலகை சுற்றி வந்தது. அதைக் கண்ட அனைவரும் முகம் சுழித்து ஒதுங்கிச் சென்றனர். யாரும் உண்மையை தங்கள் இல்லங்களில் வரவேற்கவில்லை. ஒரு போர்வை கூட இல்லாமல் அப்படியே சுற்றி வந்த உண்மையைக் கண்டு பயந்து ஓடியவர்களே அதிகம். தனக்கு நேர்ந்ததைக் கண்டு உண்மை மிகவும் வருத்தமடைந்தது. அது இரவும் பகலும் தங்க இடமின்றி அலைந்தது. ஒருநாள் உண்மை ஓமையை சந்தித்தது. பல வண்ணங்கள் கொண்ட ஓர் உடையணிந்து மகிழ்வுடன் வந்த ஓமை உண்மையை பார்த்து, ஏன் இவ்வளவு சோகமாயிருக்கின்றாய் நண்பனே என்று கேட்டது. உண்மை ஓமையிடம், எனக்கு வயதாகிக் கொண்டே இருக்கின்றது. என்னைக் கண்டு எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகின்றனர். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றது. ஓமை அதனிடம், நண்பா, உன் வயது ஒரு காரணம் அல்ல. பார், எனக்கும் உனக்கும் ஒரே வயதுதான். ஆனால் எனக்கு வயதாக வயதாக மக்கள் என்னை இன்னும் அதிகமாக விரும்புகின்றனர். இதன் ரகசியம் இதுதான். மக்கள் எதையும் பல வண்ணங்களில் காண விளைகின்றனர். என்னிடமுள்ள வண்ண ஆடை ஒன்றை நீயும் அணிந்து கொள். அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்று நீயே பார் என்று ஓமை அறிவுரை சொன்னது. ஓமை சொன்ன ஆலோசனையை உண்மை ஏற்றது. ஓமையின் வண்ண ஆடையை உண்மை உடுத்திக் கொண்டது. அன்றிலிருந்து உண்மையும் ஓமையும் இணைப்பிரியாமல் உலவி வந்தனர். இருவரையும் மக்கள் வெகுவாய் விரும்பி வரவேற்றனர் என்று குரு மாஜித் கூறி முடித்தார்.
அன்பு இதயங்களே, நேரடியாக வெளிப்படையாக சொல்லப்படும் உண்மைகளை விட உவமைகள் வழியே வரும் உண்மைகளுக்கு அதிகம் சக்தி உண்டு என்பதை ஒரு விவிலிய எடுத்துக்காட்டின் மூலம் உணரலாம். மன்னன் தாவீது தன் வீரர்களில் ஒருவரான உரியா என்பவரின் மனைவியை அடைவதற்காக உரியாவை போர்க்களத்தில் இறக்கும்படி ஏற்பாடுகள் செய்தார். இந்த குற்றங்களை தாவீதுக்கு சுட்டிக்காட்டும்படி ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். நாத்தான் தாவீது செய்த தவறை அவரிடம் நேரில் சொல்லாமல் ஓர் உவமை வழியாக எடுத்துரைக்கின்றார், இடித்துரைக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். ஆணி அறைந்தது போல் தாவீது உள்ளத்தில் உண்மையை ஆழமாக பதிக்கிறார் இறைவாக்கினர் நாத்தான். விவிலியத்தின் சக்தி வாய்ந்த உவமைகளில் நாத்தான் தாவீதுக்கு சொன்ன உவமையும் ஒன்று. இதோ அந்த உவமையும் அது சொல்லப்பட்ட சூழலும் 2 சாமுவேல் நூலில் 12 பிரிவில் நம்முன் ஒரு கதையாக வருகின்றது.
ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர்கள் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையிலின்றி விடுவித்தேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் நான் மேலும் உனக்கு மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கினாய். அவன் மனைவியை உன் மனைவியாய் ஆக்கிக் கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று கூறினார்.
அன்பு இதயங்களே, உன் வீரர்களில் ஒருவரை கொன்று அவர் மனைவியுடன் நீ தகாத உறவு கொண்டாய் என்று இறைவாக்கினர் நாத்தான் மன்னர் தாவீதிடம் நேரடியாக கூறியிருந்தால் தாவீது அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்பது சந்தேகம்தான். அதற்கு பதிலாக, செல்லமாய் வளர்க்கப்பட்ட ஓர் ஆட்டுக்குட்டிக்கு நேர்ந்ததை நாத்தான் ஓர் உவமையாக சொன்னபோது அது தாவீதை வெகுண்டெழச் செய்தது. அந்த கதையின் வழியாக சொல்லப்பட்ட உண்மை தாவீதை மண்டியிடவும் செய்தது. அன்பு இதயங்களே, இதுதான் உவமை வழியாக வெளிவரும் உண்மையின் சக்தி. நாத்தானைப் போல இறைவாக்கினர் அனைவரின் பணியும் உண்மைகளை எடுத்துரைப்பதில் இடித்துரைப்பதில் அடங்கியிருந்தது. அவர்களில் பலர் தாங்கள் சொல்ல வந்த உண்மைகளை உவமைகளாக, உருவகங்களாக, கதைகளாகச் சொன்னார்கள். இறைவாக்கினராக மட்டுமல்லாமல் இறைவாக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசுவும் உண்மையை சொல்லவே தான் பிறந்ததாக கூறுகின்றார். இதோ யோவான் நற்செய்தி 18 பிரிவில் நாம் கேட்கும் வரிகள்.
இயேசு பிலாத்துவிடம், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்று கூறினார்.
அன்பு இதயங்களே, உண்மையைச் சொல்ல இயேசு பயன்படுத்திய ஒரு அழகிய கருவி உவமைகள். இயேசு உவமைகளில் பேசிய அழகை அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம்.
இறைவாக்கு இல்லத்தின் செல்வாக்கென்று நம்பிக்கையுடன் ஒன்று சேர்ந்துள்ளோ. இறைவாக்கு இல்லத்தின் செல்வாக்கென்று நம்பிக்கையுடன் ஒன்று சேர்ந்துள்ளோ. ஆறுதல் தேறுதல் தருவனவென்று நம்பி உம்மில் சரணடைகின்றோம். நாதனே, வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்கின்றோம். அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம். உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.